அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியின் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் இருவர் இறந்துள்ளதாக செய்திகள் வந்துள்ள நிலையில், இது குறித்து தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் அளித்த பேட்டி,
பாதுகாப்பு தடுப்புகள் நல்லா உருவாகுது. பெண்கள் வந்து ஓரளவு நிறையவே பங்கேற்று இருந்தாலும் கூட அதுல குழந்தைகள் இருந்தாங்க, ஆனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் வரல.
ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போராட்டக்காரர்கள் தள்ளி வைக்க வேண்டும் என ஜல்லிக்கட்டு ஆதரவாளர் கார்த்திகேய சேனாபதி விடுத்த கோரிக்கை.
மார்ச் 31ஆம் தேதி வரை நாங்கள் இந்த போராட்டத்தை தள்ளி வைக்கிறோம், அதற்கு பின் நாங்கள் மறுபடியும் இந்த போராட்டத்தை கையில் எடுப்போம், அதுக்குள் சட்ட திருத்தம் வராவிட்டால்
ஆகியவை கேட்கலாம்.
இன்றைய செய்தி அறிக்கையை வாசிப்பவர் அறவாழிலம் பரதி. டொனால்டு டிரம்பின் அதிபர் நிலையை முறையற்றதாக காட்ட அமெரிக்காவின் ஒரு பகுதி ஊடகங்கள் முயல்வதாக அமெரிக்க வெள்ளை மாளிகை ஊழியர்களின் தலைவரான ரென்சி கூறியிருக்கிறார். வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமெரிக்க அதிபர் பதவியேற்பில் கலந்து கொண்ட கூட்டத்தின் அளவு தொடர்பாக பொய் கூறியிருப்பதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளதற்கு அமெரிக்காவின் மைய நீரோட்ட ஊடகங்கள் அனைத்தும் கோபமாக பதிலளித்திருப்பதாக பிறகு பிரேம்சிக் கருத்து வந்துள்ளது. இதே கருத்தை வலியுறுத்தி ஊடகங்களின் அறிக்கை தவறானது என்று வெள்ளை மாளிகையின் பேச்சாளரான சீன் ஸ்பைசர் கருத்து கூறியுள்ளார்.
The president is committed to unifying our country and that was the focus of his inaugural
2009ஆம் ஆண்டு முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவின் பதவியேற்பில் கலந்து கொண்டவர்களை விட மக்கள் கூட்டம் குறைவாக இருந்ததற்கான பறவை பார்வையில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை ஒப்பிட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. கிழக்கு ஜெருசலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களில் குடியேறிகளுக்கு 566 குடியிருப்புகளை கட்ட இஸ்ரேல் நாட்டு அதிகாரிகள் ஒப்புதல் அளித்துள்ளனர். அமெரிக்க அதிபராக டிரம்ப் பொறுப்பேற்கும் வரை இந்த முடிவு காலதாமதம் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். இஸ்ரேலின் சிறந்த நண்பனாக அமெரிக்கா இருக்கும் என்று டிரம்ப் உறுதியளித்துள்ளார். ஆனால் முன்னர் ஒபாமா நிர்வாகத்தின் போது கடந்த மாதம் பாலத்தீன பிரதேசத்தில் இஸ்ரேலிய குடியேற்றங்களுக்கு கண்டனம் ஐநா பாதுகாப்பு கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் அமெரிக்கா தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்த மறுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. காம்பியா நாட்டு மக்களால் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அடாமா பாரோவை வரவேற்க அவர்கள் தயாராகி வரும் நிலையில், பாரோவுக்கு பாதுகாப்பு வழங்கும் விதமாக மேற்கு ஆப்பிரிக்க படையினர் அண்டை நாடான செனகோலிலிருந்து காம்பியாவிற்குள் நுழைந்துள்ளனர். கடந்த ஞாயிறன்று அதிகாலை வேளையில் காம்பியாவை விட்டு எக்வடோரியல் கினியாவிற்கு சென்றார் முன்னாள் அதிபர் யாக்கியா ஜமே. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தோல்வியை தழுவிய ஜமே எக்கோவாஸ் எனப்படும் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் பொருளாதார சமூகம் கொடுத்த கடுமையான அழுத்தத்தை தொடர்ந்து பதவியிலிருந்து விலகினார். ஜல்லிக்கட்டு நடத்த பிறப்பித்த அவசர சட்டத்துக்கு நாளை ஒப்புதல் அளித்து தமிழக சட்டமன்றத்தில் முன்முடிவு வரைவு கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். முன்னதாக இன்று அலங்காநல்லூரில் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஜல்லிக்கட்டு போட்டிகளை தொடங்கி வைப்பதாக இருந்தது. ஆனால் அங்கு போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றதால் தனது அலங்காநல்லூர் பயணத்தை ரத்து செய்துவிட்டு முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சென்னை திரும்பினார். இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை மாடு முட்டியதில் இருவர் இறந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்து வரும் சூழலில் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கடந்த வாரம் நடைபெற்ற பனிப்பாறை சரிவில் புதையுண்ட ஹோட்டலில் சிக்கிய 9 பேர் எப்படி தப்பிப்பிழைத்தார்கள் என்பது குறித்து விவரங்கள் பல வெளிவந்துள்ளன. அவர்கள் பனிக்கட்டிகளுக்கிடையே காற்று சிக்கியிருந்த 4 பாதுகாப்பான பகுதிகளில் பிரிந்து இருந்துள்ளனர். உருகிய பனியின் நீரை குடித்து பிரான்சிஸ்கோ புரன்சி தனியாக 48 மணி நேரம் கழித்துள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில். இன்று நீண்ட இந்திய கண்ணோட்டம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் இன்று காலையில் நடப்பதாக இருந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் போராட்டக்காரர்களின் எதிர்ப்பால் நடைபெறவில்லை. இது குறித்து மேலும் பேச நமது செய்தியாளர் முரளிதரன் நேரலையில் உள்ளார். அவரோடு இப்போது பேசலாம். முரளி, வணக்கம்.
வணக்கம்
முரளி. இன்னைக்கு அலங்காநல்லூரில் தமிழக முதலமைச்சர் ஜல்லிக்கட்டு போட்டிகளை துவக்கி வைப்பதாக இருந்தது. ஆனால் அங்கு நடைபெற்ற போராட்டத்தால் அலங்காநல்லூருக்கு முதல்வர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் தகவல் சொல்லுங்களேன்.
அதாவது இன்று காலையில் 10 மணி அளவில் முதலமைச்சர் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை துவக்கி வைப்பதாக இருந்தது. இதற்காக நேற்று இரவே முதலமைச்சர் மதுரைக்கு வந்துவிட்டார். ஆனால் இன்று காலையில் அலங்காநல்லூர் பொதுமக்கள் அந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தக்கூடாது என்று நினைத்தார்கள். என்ன காரணம் என்றால் அவசர சட்டம் தான் இயற்றப்பட்டிருக்கிறது, இது ஒரு நிரந்தரமான சட்டமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. ஆகவே முதலமைச்சர் அலங்காநல்லூருக்கு வரக்கூடாது என்ற காரணத்திற்காக மதுரையிலிருந்து அலங்காநல்லூர் செல்லும் சாலைகள் அனைத்திலுமே தடை ஏற்படுத்தப்பட்டிருந்தன. அலங்காநல்லூருக்கு நெருக்கமாக கரும்பு ஏற்றப்பட்ட லாரிகளை கொண்டு சாலைகள் மறைக்கப்பட்டிருந்தன. ஆகவே பெரிய வாகனங்கள் எதுவும் அந்த ஊருக்குள் செல்ல முடியவில்லை. இது தவிர வாடிவாசல் முன்பாகவும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குழுமியிருந்து போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு நிரந்தரமான சட்டம் தேவை, இந்த அவசர சட்டத்தை நாங்கள் ஏற்க முடியாது, ஏனென்றால் நீதிமன்றத்திற்கு செல்லும் போது மீண்டும் தடை ஏற்படலாம் என்ற காரணத்தினால் நாங்கள் இதனை ஏற்க முடியாது என்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இதன் காரணமாக முதலமைச்சர் இன்று காலையில் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை துவக்க முடியாத நிலை ஏற்பட்டது. மதியம் வரை காத்திருந்த அவர் அதற்கு பிறகு மதுரையிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டு சென்றார்.
முன்லி, புதுக்கோட்டை திருச்சி போன்ற இடங்கள்லாம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று நடைபெற்றுள்ளது. கோவையிலும் ரேக்லா ரேஸ் போட்டி நடைபெற்றுள்ளது. அப்படி இருக்கும்போது அலங்காநல்லூரில் மட்டும் இவ்வாறு இந்த சூழல் நிலவுவதற்கு காரணம் என்ன?
அதாவது புதுக்கோட்டை போன்ற இடங்கள் எல்லாம் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை பொறுத்தவரை பிரபலமான இடங்களாக இல்லை. அலங்காநல்லூரின் மீதுதான் அனைவரது கவனமும் குவிந்திருந்தது. ஊர் மக்களை தவிர வெளியிலிருந்து வந்தவர்களும் இங்கு போராட்டங்களை கொண்டிருந்தார்கள். ஆகவே அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடப்பது என்பது இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக கருதப்பட்டது. ஆகவே இந்த ஊரில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தாமல் இருப்பது என்பது தங்களுக்கான தீர்வை நோக்கி மக்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள் என்ற எண்ணத்தை கொடுக்கும் என்ற ஒரு கருத்து வந்து அங்கு இருக்கும் போராட்டக்காரர்களிடம் இருந்தது. ஆகவேதான் இங்கு ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடப்பதை வெளியிலிருந்து வந்தவர்கள் சிலர் தொடர்ந்து அங்கு போராட்டம் நடத்த போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து அங்கு அமர்ந்திருக்கிறார்கள் சிவகுமார்.
சரி, இந்த அவசர சட்டத்தை வந்து ஒரு தற்காலிக தீர்வாக எடுத்துக்கொண்டு இந்த போராட்டத்தை தள்ளி வைக்க வேண்டும் என்ற சில ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அது பற்றி இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள்?
போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்கிறார்கள். இந்த அவசர சட்டம் என்பது ஏதோ ஒரு தற்கொலை தூது என்றுதான் கருதுகிறார்கள். அவர்கள் இது இந்த அவசர சட்டமானது சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அது ஒரு நிரந்தர சட்டமாக அங்கீகரிக்கப்பட்ட சட்டமாக மாறும் என்ற கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். பலரும் வந்து பேசிய பிறகும் கூட எங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மிருகவதை தடுப்பு சட்டத்தின் கீழ் காளைகள் காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகளின் பட்டியலில் இருக்கிறது, அதனை நீக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே கோரிக்கையாக இருக்கிறது. அவசர சட்டத்தின் ஷரத்துக்கள் முழுமையாக தெரிய வராத நிலையிலும் கூட இந்த கருத்தை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தித்தான் இந்த போராட்டத்தில் பொதும் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
சரி முரளி, மிக்க நன்றி. முரளிதரன் வழங்கிய நேரலை செய்தி அது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அரங்கம் தொடர்கிறது. ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு ஏதுவாக தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வந்துள்ள சூழலில் ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிரான போராட்டத்தை போராட்டக்காரர்கள் தள்ளி வைக்க வேண்டும் என்று ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய இந்திய பல்லுயிர் பாதுகாப்பு கழகத்தின் துணைத் தலைவரான பாலகுமார் சோமு கூறுகையில்,
இந்த மாதிரி கான்ஃபிளிக் சிச்சுவேஷன்ல பிரசிடென்ட் ஜனாதிபதி அவர்களிடம் ஒப்புதல் வாங்கிவிட்டால் அந்த மாநில அரசுடைய சட்டம் மத்திய அரசு சட்டத்தை விட பெருசாயிடும். அப்போ மத்திய அரசு சட்டத்தை வைத்து மாநில அரசு சட்டத்தை நீ ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் வந்து அரசியல், இந்திய அரசியல் அமைப்பு மாநிலங்களுக்கு கொடுத்திருக்கிற உச்சபட்ச அதிகாரம். அதை நல்லா என்னுடைய இளம் செல்வங்கள் எல்லாருமே இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய புரட்சி, உலகமே பார்த்து நம்மளை பாராட்டுற ஒரு புரட்சி நடந்தது. அதற்கு நாம் வைத்த கோரிக்கை என்ன? ஆரம்பத்தில் நாம வைத்த கோரிக்கை 5 மாடு அலங்கநல்லூர் வாடிவாசல் வழியா வரணுங்கிறது தான். எந்த வாயால் வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும்னு கத்தணுமோ அதே வாய இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு சொல்ல வச்சது யாரு? இது வந்து ஒரு தமிழ் சமூகத்துக்கு நேர்ந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பின்னடைவா தான் நான் கருதுறேன். அதாவது இளைஞர்கள் மத்தியில் வேறு சில சக்திகள் இருக்குதா இல்லையாங்கிறத விட நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு இளைஞனும் போராட்ட களத்தில் ஜல்லிக்கட்டுக்காகவும் எங்களுடனும் சேர்ந்து தோளோடு தோள் நின்று போராடிய ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு பெண்ணும் சிந்தித்து பார்க்க வேண்டியது இன்னைக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல இது என்ன சொல்லி இருக்கிறாங்க, அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன கையில நம்ம கையில இருக்கு? ஒரு சட்டம் இருக்குது கையில.
ஜல்லிக்கட்டு தொடர்பாக தற்போதுள்ள சூழலில் இந்த அவசர சட்டம் ஒரு தற்காலிக பிரிவு என பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்த காங்கேயம் கால்நடை ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் கார்த்திகேய சேனாபதி மேலும் கூறுகையில்,
இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன், தலைவலிக்குது, தலைவலிக்கு ஜெண்டு பம் எல்லாம் போட்டிருக்கோம், அமிர்தாஞ்சன் போட்டிருக்கோம், இனி இதுக்கு மாத்திரை எல்லாம் கொடுத்து இனிமேல் ஏன் தலைவலி வராத மாதிரி செய்யணும். அதுதான் இதுல லாங் டேர்ம் சொல்யூஷனுங்க. ஒன்னு, உச்சநீதிமன்றத்துடனும் வேலை செய்ய வேண்டும், மத்திய அரசாங்கமும் அந்த சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும், சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு பாராளுமன்றம் செஷன்ல இருக்க வேண்டும். இப்ப செஷன்ல இல்ல, அதனால சட்ட திருத்தம் கொண்டு வர முடியவில்லை. இப்ப ஆர்டினன்ஸ்னா என்னன்னு சொல்லி நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. ஆர்டினன்ஸ் என்பதே சட்ட திருத்தம் தான், 6 மாசத்துக்கு அது வேலிட், அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து அதை வந்து தமிழ்நாடு இல்ல அசம்பிளில கொண்டு வரணும், அதுதான் விஷயம். அதுல கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, நிச்சயமா கொண்டு வருவாங்கன்னு சொல்லி நம்புறோம். ஏன் இன்னும் போராடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வருடங்கள் மக்களுக்கு வந்து ஆட்சியாளர் மீது ஒரு அவநம்பிக்கை வந்துருச்சு பொதுவாவே. அதாவது இது யாரை பத்தியும் தனிப்பட்ட கருத்து கிடையாது, பொதுவாவே இவங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த பிரச்சனை தீர்ந்துட்டு நம்ம போராட்டம் விட்டா போயிருவாங்கன்னு ஒரு அவநம்பிக்கையில தான் மக்கள் வந்து இப்படி போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கே ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொண்டு வந்துடணும்னு மனப்பட்டாலும் அதை முடியாது, இதை பொறுமையாகத்தான் கையாள வேண்டும். பல விஷயங்களை பேச ஆரம்பிப்பது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தையும் டைல்யூட் செய்துவிடும், நிச்சயமாக இந்த போராட்டத்தை தள்ளி வைக்க வேண்டும், அதாவது கைவிடக்கூடாது. ஒரு தேதியை அறிவித்து மார்ச் 31 வரை நாங்கள் இந்த போராட்டத்தை தள்ளி வைக்கிறோம், அதற்கு பின் நாங்கள் மறுபடியும் இந்த போராட்டத்தை கையில் எடுப்போம், அதுக்குள் சட்ட திருத்தம் வராவிட்டால் இதுக்கு ஒரு நாம் இந்த போராட்டத்தை தள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லாருக்குரிய ஒரே கருத்து.
ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்களான பாலகுமார் சோமு மற்றும் கார்த்திகேய சேனாபதி ஆகியோர் அளித்த பேட்டி அது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை மாடு முட்டியதில் இருவர் இறந்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ள நிலையில், இந்த போட்டிகளை தொடக்கி வைத்த தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பாண்டியராஜனிடம் இது குறித்து கேட்டேன்.
நான் துவங்கி வச்சது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல அன்னவாசல் ஒன்றியத்துல இருக்கக்கூடிய ஒரு 100 வருடங்களாக ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருந்த இடம் ராபூசல் என்ற கிராமத்துல 100,000 பேருக்கு மேல கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சி. இதுல வந்து 1,000 காளைகளுக்கு மேல் பல கிராமங்கள்ல இருந்து கொண்டு வந்திருந்தாங்க, மிகுந்த எழுச்சியோட நடந்த ஒரு நிகழ்ச்சி. இதுல துரதிருஷ்டவசமாக அதுல வந்து 47 பேர் காயம் பெற்றார்கள். மாடுகளுக்கு எதுவும் ஆகல, காளைகளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம, குறிப்பாக அந்த சுப்ரீம் கோர்ட் சொன்ன அந்த பல கட்டமைப்புகளையும் கைட்லைன்ஸையும் கடைபிடித்து நடத்தப்பட்டது, எந்த விதமான துன்புறுத்துதலும் மாடுகளுக்கு நிகழவில்லை. மாடு பிடிப்போர்கள் வந்து ரொம்ப அதிகமா இருந்தாங்க, ரொம்ப அது மேல விழுந்துகிட்டு இருந்தாங்க, அதனால வந்து.
ஆனா அதே சமயம் இன்னைக்கு நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில 2 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
அவங்க வந்து ஆஸ்பத்திரியில பார்த்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் நல்வாழ்வு அமைச்சருடைய தொகுதி, அவருடைய சொந்த தொகுதியான விராலிமலையில வர்ற இந்த இடம் வந்து மிக அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாரையும் வந்து ஆஸ்பத்திரி கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கு முதல் உதவிகள் எல்லாமே அளித்து இது பண்ணிட்டு இருக்காங்க. தெளிவா தெரியல, ஏன்னா அதை முடிச்சுட்டு நான் வந்து சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கேன், அந்த இடத்துல நிகழ்வு முடிஞ்சிட்டு. ஆனா எனக்கு இது நான் கேள்விப்படுறேன், இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவல். அவங்க வந்து ஹெல்த் மினிஸ்டர் அதை நேரடியா பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருந்து.
இப்ப நீண்ட போராட்டத்துக்கு பிறகு இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று நடந்துள்ளது, 100,000 பேர் அளவுக்கு திரண்டுள்ளதாக சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இத்தனை பேர் காயம் பட்டதுக்கு காரணம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரிவர செய்யப்படவில்லையா?
எல்லாமே நல்லா பண்ணிருந்தாங்க, எனக்கு அதுல எந்த குறையும் கிடையாது, மக்களுக்கும் அதுல எந்த குறையும் கிடையாது. அது ஒரு சின்ன கிராமம் தான், ஆனா ஒவ்வொரு வருடமும் கோட்டை மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்கள்லயே இது வந்து ஒரு முக்கியமான இடம். அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரத்துக்கு ஈக்குவலா வந்து இந்த இடத்துல நடத்துற ஒரு இடம். அந்த வாடிவாசல், அந்த வாடிவாசல்ல இருந்து மிகப்பெரிய கிரவுண்ட் அந்த இடம் வந்து, அதுல வந்து 100,000 பேர் குழுமக்கூடிய ஒரு இடம் தான், அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பாதுகாப்பு தடுப்புகள் நல்லா உருவாக்கப்பட்டிருந்தது, பெண்கள் வந்து ஓரளவு நிறையவே பங்கேற்று இருந்தாலும் கூட அதுல குழந்தைகள் இருந்தாங்க, ஆனாலும் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வரல. இது வந்து காயம்பட்டவர்களில் 47 பேர் இருந்தது எனக்கு கணக்கு சொன்னாங்க, அதுல வந்து ஒரு 2 பேருக்கு உயிர் பூசலாடுகிறேன் சொல்லியிருந்தாங்க. எனக்கு உறுதிப்படுத்தப்படல அந்த தகவல் வந்து என்ன பொறுத்த வரைக்கும், அன்பார்ச்சுனேட் அது நிகழ்ந்திருந்தால். ஆனால் வந்து ஆர்கனைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் மிகுந்த கவனத்துடன் ஒவ்வொரு விஷயத்தையும் இழைத்து பாத்துருந்தாங்க, அதை மட்டும் நான் உறுதிப்படுத்த முடியும்.
சரி, இந்த காயமடைந்தவர்கள் பெரும்பாலும் மாடுபிடி வீரர்களா இல்ல ஜல்லிக்கட்டு போட்டிகளை பார்க்க குழுமியிருந்த கூட்டத்தில் போந்த காலையிலால்
மாடுபிடி வீரர்கள் தான் பெறுவாரியா? ஆனால் பார்க்க வந்தவர்களையும் ஒரு சிலர் அதுல வந்து காயப்பட்டதா கேள்விப்பட்டேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து பஞ்சு விரட்டுன்னு வர்றப்போ வந்து மாடுகள் சில நேரங்கள்ல காளைகள் பார்வையாளர்கள் இருக்கிற இடத்துக்கு வர்ற இது நடந்திருக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து நாங்க அந்த இடத்துல ஆர்கனைசர்ஸால பிரிக்க முடியல, ஏன்னா பார்வையாளர்கள் மாடுபிடி வீரர்கள்னு பிரிக்கிறதுல வந்து பிரச்சனை இருந்திருக்கு, அது கூட ஒரு காரணமா இருந்திருக்கலாம். ஏன்னா காயம்பட்டவர்களை பார்வையாளர்களும் சிலர் இருந்திருக்கிறார்கள், பெருவாரியா அது வந்து
காலைப்பிடி வீரர்கள் தான்.
தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் அளித்த பேட்டியது. நேர்களை, நீண்ட செய்தியரங்கம் காரணமாக இன்று நேர் நேரம் இடம்பெறவில்லை. நேர் நேரம் பகுதி அடுத்த வாரத்தில் ஒளிபரப்பாகும். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.